கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மாணவர்களே, உவா வானொலியில் உவாவின் குருகுலம் என்ற வானொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் ஆசிரியர் ஆர் நித்யானந்தன். பகோணமுட்டாவ தமிழ் வித்தியாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்று இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் தரம் 6 மாணவர்களின் 6வது அலகான ஒளியும் கேட்டலும் என்ற பாடத்தை பற்றி ஆராயலாம் என நினைக்கின்றேன். இதற்காக மாணவர்கள், நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தையும் குறிப்பு புத்தகத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் பாடத்திற்குள் செல்வோம். ஒளி அல்லது சத்தம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? ஒளி எவ்வாறு தோன்றுகின்றது என சிந்தித்து பார்த்ததுண்டா? ஆம் மாணவர்களே, நாம் இப்போது ஒளி எவ்வாறு தோன்றுகின்றது என ஒரு பரிசோதனையின் மூலம் நாம் செய்து பார்ப்போம். ஒளி எவ்வாறு தோன்றுகின்றது என ஒரு சிறிய பரிசோதனை ஒன்றின் மூலம் நாம் செய்து பார்ப்போம். உங்களுடைய கையை தொண்டையில் வைத்து சற்று கதைத்து பாருங்கள். உங்கள் கையை தொண்டையில் வைத்து சற்று கதைத்து பாருங்கள். கதைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உங்களுடைய கை அதிர்வது உங்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். இதிலிருந்து ஒளி அதிர்வதன் மூலம் ஒளி தோன்றுகிறது என நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது, ஒரு பொருள் அதிர்வதன் மூலம் ஒளி தோன்றுகிறது என நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆமாணவர்களே, நாம் தற்போது எமது முற்றத்திற்கு அல்லது எமது சுற்றாடலை சற்று அவதானித்துவிட்டு வருவோம். இப்போது நீங்கள் வெளியில் சென்று பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஒளி கேட்கிறது? நீங்கள் வெளியே சென்று அவதானிக்கும் போது என்னென்ன ஒளி கேட்கிறது? நீங்கள் கடற்கரை பிரதேசங்களில் இருந்தால் அங்கு கடலலையின் மூலம் ஒளி உருவாகுவது உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அதே போன்று பறவைகளின் உங்களுக்கு உணர முடியாதாக இருக்கும். விலங்குகளின் ஒளியும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒளிகளை நாம் இயற்கையாக காணலாம். சுற்றாடலில் நாம் இயற்கையான ஒளிகள் சில பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று செயற்கையான ஒளிகளும் காணப்படுகின்றன. அதாவது, நாம் தொழிற்சாலையில் உள்ள இயந்திரம் இயங்கும் போது அதை நாமே உருவாக்குகின்றோம். அதை நாம் செயற்கையான ஒளி என்று கூறுகிறோம். அதே போன்று வாகனங்களில் இருந்து பெறப்படும் ஒளியை நாம் செயற்கையான ஒளி என்றே கூறுகின்றோம். செயற்கையான ஒளிகளாக தொழிற்சாலை இயந்திரங்களில் இருந்து பெறப்படும் ஒளியையும் வாகனங்களில் இருந்து பெறப்படும் ஒளியையும் நாம் செயற்கை ஒளிகளாக கூறலாம். ஆமாணவர்களே, நாம் தற்போது ஒளி எவ்வாறு தோன்றுகின்றது என்று பற்றி கலந்துரையாடினோம். ஒளி எவ்வாறு தோன்றுகின்றது என்று நாம் கேட்கும்போது அதிர்வின் மூலம் ஒளி தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது, ஒரு பொருள் அதிர்வதன் மூலம் ஒளி தோற்றுவிக்கப்படுகிறது என்று நாம் கூறலாம். இவ்வாறு அதிர்வதன் மூலம் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் ஒளி முதல் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, ஒளியை தோற்றுவிக்கும் பல்வேறு இசைக்கருவிகளை காணப்படுவதை வகைப்படுத்தலாம். அவற்றை நாம் வழிநிழல் அதிரும் இசைக்கருவி, மென்சவ்வு அதிரும் இசைக்கருவி, நரம்பு அதிரும் இசைக்கருவி என மூன்று வகையாக வகைப்படுத்தலாம். முதலாவது வலிநிரல் அதிரும் இசைக்கருவி, இரண்டாவது மென்சவ்வு அதிரும் இசைக்கருவி, மூன்றாவது நரம்புநார் அதிரும் இசைக்கருவி. வலிநிரல் அதிரும் இசைக்கருவிகளுக்கு உதாரணமாக புல்லாங்குழல், நாதஸ்வரம் என்பனவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மென்சவ்வு அதிரும் இசைக்கருவிக்கு உதாரணமாக தபேலா, ரபான், உடுக்கு போன்றவற்றை குறிப்பிடலாம். அவை மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஒலி ஏற்படுத்தக்கூடிய இசைக்கருவி. அடுத்ததாக நரம்பு நார் அதிர்வதன் மூலம் ஏற்படுத்தப்படும் ஒலிக்களுக்கு உதாரணமாக வீணை, கிட்டார் என்பனவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மாணவர்களே, உங்கள் சுற்றாடலை அவதானிக்கும் போது அங்கு ஒலிகள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக உங்கள் சுற்றாடலை அவதானிக்கும் போது ஒலிகளை ஏற்படுத்துவதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதில் முதலாவதாக நாம் வெளியில் செல்லும் போது எமக்கு காற்று வீசும் சத்தம் எமது காதுகளுக்கு கேட்கும். அது ஒரு ஒலிக்கு உதாரணமாக கூறலாம். அடுத்ததாக மரங்கள் அசையும் சத்தம் அல்லது மரங்கள் அசையும் ஒலி. அடுத்து பறவைகளின் ஒலி, வாகனங்களின் ஒலி, கடல் அலையின் ஒலி என்பனவற்றை குறிப்பிடலாம். நாம் இவ்வளவு நேரம் மாணவர்களே சுற்றாடலில் அவதானிக்கக்கூடிய ஒலிகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஒலியை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நாம் செய்து ஒரு பரிசோதனையின் மூலம் செய்து பார்ப்போம். ஒலியை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நாம் பரிசோதனையின் மூலம் செய்து பார்ப்போம். பரிசோதனை செய்வதற்கு மாணவர்களே, உங்களுடைய கையில் பேனை இருக்கிறதா? அந்த பேனையை நீங்கள் உங்களுடைய மேசையில் தட்டி பாருங்கள். அவ்வாறு தட்டும் போது ஒலி உருவாவதை நாம் அவதானிக்கலாம். அதை கதிரையில் தட்டி பாருங்கள், அப்போதும் ஒலி உருவாவதை நாம் அவதானிக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, உங்கள் கையில் உள்ள நகங்களை தட்டி பாருங்கள், அப்போதும் ஒரு சத்தம் வருவதை நாம் அவதானிக்கலாம், ஒலி வருவதை நாம் அவதானிக்கலாம். உங்களுடைய கைகளை சேர்த்து தட்டி பாருங்கள், உங்களுடைய கைகளை சேர்த்து தட்டும் போதும் ஒலி உருவாவதை நாம் அவதானிக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, ஊதப்பட்ட பலூனை ஊசியால் குத்தி பாருங்கள், அப்போதும் ஒரு ஒலி உருவாவதை நாம் அவதானிக்கலாம். ஊதப்பட்ட பலூனை ஊசியால் குத்தி பாருங்கள், அப்போதும் ஒலி உருவாவதை நாம் அவதானிக்கலாம். அடுத்ததாக மாணவர்களே, உங்கள் கையில் ஒரு காகிதத்தை எடுத்து அதை கசக்கி பாருங்கள், கசக்கி பார்க்கும் போதும் அப்போதும் ஒலி ஏற்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இச்செயற்பாடுகள் மூலம் ஒலி உருவாகின்றது என்பதை நாம் பற்றி அறிந்தோம். முதலாவதாக பேனாவை தட்டி பார்த்தோம், ஒலி உருவாகியது. அடுத்ததாக நம் கைகளை தட்டி பார்த்தோம், ஒலி உருவாகியது. நம் கையில் உள்ள நகங்களை தட்டி பார்த்தோம், அப்போதும் ஒலி உருவாகியது. அடுத்ததாக கடதாசியை கசக்கி பார்த்தோம், அப்போதும் ஒலி உருவாகியது. நாம் இப்போது ஒலி உருவாவது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக மாணவர்களே, ஒலியை கேட்டல் பற்றி நோக்குவோம். அதாவது அதிர்வின் மூலம் ஒலி ஏற்படுகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அதிர்வின் மூலம் ஏற்படுகின்ற ஒலி எவ்வாறு நம் செவிகளுக்கு வந்து அடைகிறது என்பதை பற்றி நோக்குவோம். இப்போது மாணவர்களே, வானொலியில் பாடல் ஒன்று ஒலிபரப்பப்படும் போது அதை நீங்கள் உங்கள் காதுகளை மூடி அதை கேட்டு பாருங்கள். வானொலியில் ஒரு பாடல் ஒலிபரப்பாகும் போது அதை உங்கள் காதுகளை நன்றாக மூடிக்கொண்டு அதை கேட்டு பாருங்கள். இப்போது உங்களுடைய கைகளை எடுத்து அப்பாடலை கேட்டு பாருங்கள். முதலாவதாக உங்கள் கைகளை காதுகளில் வைத்து மூடி கேட்டு பாருங்கள். சிறிது நேரத்தின் பின் உங்களுடைய காதிலிருந்து கைகளை எடுத்து கேட்டு பாருங்கள். இப்போது என்ன நடக்கிறது? சற்று சிந்தித்து பார்த்ததுண்டா? நாம் கைகளை மூடும்போது எமது காதுகளுக்கு வரும் சத்தம் குறைவாகவும் கைகளை எடுக்கும் போது எமது காதுகளுக்கு வரும் ஒலி அதிகமாகவும் காணப்படும். அதற்கான காரணம் ஒலி அலைகள் காதின் வழியாக உட்செல்வதே ஆகும். செவிக்கு ஒளி உணர்வுள்ள அங்கம் செவியாகும். செவி ஒளி உணர்வு உள்ள ஒரு அங்கமாகும். அதனால் எமது காதுகளுக்கு நாம் தேவையற்ற பொருட்களை இடுவதையோ காதை குடைதல் போன்ற செயற்பாடுகளை நாம் செய்வதனால் எமது காது பாதிப்புக்குள்ளாகும். எமக்கு கேட்டல் குறைபாடு பலவீனமாகும். எனவே தேவையற்ற பொருட்களை காதுகளுக்குள் நுழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது ஒளியின் பல்வகைமை. ஒளியின் பல்வகைமை கூறும்போது ஒளியை நாம் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். முதலாவது இயற்கையான ஒளி, இரண்டாவது செயற்கையான ஒளி. ஒளியை நாம் இருவகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று இயற்கையான ஒளி, அடுத்தது செயற்கையான ஒளி. இயற்கையான ஒளியை நோக்கும்போது சூழலில் இருந்து கேட்கின்ற ஒளிகளை நாம் இயற்கையான ஒளிகளாக கூறலாம். உதாரணமாக காற்றின் ஒளி, பறவைகளினால் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, நீர்வீழ்ச்சியின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, நாய் விலங்கு போன்றவை ஏற்படுத்தக்கூடிய ஒளிகளை நாம் இயற்கையான ஒளிகளாக கூறலாம். மீண்டும் சூழலில் இருந்து நாம் கேட்கின்ற ஒளிகள் இயற்கையான ஒளிகளாகும். அவற்றுக்கான உதாரணம் காற்றின் ஒளி, பறவைகளினால் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, நீர்வீழ்ச்சியின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, நாய் விலங்குகள் போன்றவை ஏற்படுத்தக்கூடிய ஒளிகளை நாம் இயற்கையான ஒளிகளாக குறிப்பிடலாம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது செயற்கையான ஒளி. செயற்கையான ஒளி என்றால் பல்வேறுபட்ட கருவிகளினால் மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒளி செயற்கை ஒளிகளாகும். பல்வேறுபட்ட கருவியினால் மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒளி செயற்கை ஒளியாகும். உதாரணமாக விமானத்தினால் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, பாடசாலையில் ஏற்படுத்தக்கூடிய மணியோசை, கருவிகளின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி என்பனவற்றை செயற்கையான ஒளிகளாக குறிப்பிடலாம். மீண்டும் செயற்கையான ஒளி என்பது பல்வேறுபட்ட கருவியினால் அல்லது மனிதனினால் உருவாக்கக்கூடிய ஒளி செயற்கை ஒளியாகும். பல்வேறுபட்ட கருவிகளினால் மனிதனால் உருவாக்கப்படும் ஒளி செயற்கை ஒளிகளாகும். உதாரணம் விமானத்தின் ஒளி, பாடசாலைகளில் அடிக்கின்ற மணியோசை, கருவிகளினால் ஏற்படுத்தக்கூடிய ஒளி போன்றவை செயற்கை ஒளிகளுக்கு உதாரணமாகும். மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் ஒளியின் பல்வகைமை, ஒளியின் வகைகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இசையும் சத்தமும். மாணவர்களே, நீங்கள் சந்தை அல்லது வாகன நெரிசலான இடங்களுக்கு சென்ற அனுபவம் உண்டா? அங்கு உணரப்படும் ஒளி காதுகளுக்கு இனிமையாக இருக்குமா? மீண்டும் நீங்கள் சந்தை அல்லது வாகன நெரிசலான இடங்களுக்கு சென்ற அனுபவம் உண்டா? அங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒளி உங்கள் காதுகளுக்கு இனிமையை கொடுக்குமா? அதற்கான பதில் காதுகளுக்கு இனிமை தராத ஒளிகள் என்றே நாம் கூற முடியும். காரணம் அங்குள்ள ஒளிகள் நமக்கு இறைச்சலாக காணப்படும், சத்தமாக காணப்படும். அதை நாம் காதுகளை இறுக்க மூடிக்கொண்டு கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம். காரணம் அது சத்தம், அதாவது அது சந்தத்திற்கு அசைவதில்லை. சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய ஒளி சந்தத்திற்கு ஏற்ப அசைவதில்லை. அதை நாம் காதுகளை மூடிக்கொண்டு நாம் கேட்கிறோம். அவ்வாறான ஒளிகளை நாம் சத்தம் என்று கூறுகின்றோம். அதாவது சந்தத்திற்கு ஏற்ப ஒலிக்காதவை சத்தமாகும். உதாரணம் வாகனத்தில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒளி, தொழிற்சாலை இயந்திரங்களில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒளி, சந்தை வியாபார நிலையத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒலி என்பனவற்றை நாம் சத்தம் என்று கூறுகின்றோம். சத்தங்களுக்கு உதாரணமாக வாகனத்தில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒலி, தொழிற்சாலையில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒலி, சந்தை வியாபார நிலையத்தில் இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒலிகளை நாம் சத்தமாக சத்தம் அல்லது இறைச்சல் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக மாணவர்களே, இசை. இசையை பற்றி நாம் நோக்கும்போது இசை என்றால் சந்தத்துடன் ஒலிப்பது இசை எனப்படும். சந்தத்துடன் ஒலிப்பது இசை எனப்படும். மாணவர்களே, இப்போது வானொலியில் ஒரு பாடல் ஒன்று ஒலிபரப்பப்படுகிறது. அதை நீங்கள் ரசனையுடன் இருந்து அமர்ந்து கேட்பீர்கள். காரணம் என்ன? அது உங்கள் காதுகளுக்கு இனிமையாக வந்தடைகிறது. அதனால் நீங்கள் அதை மீண்டும் இன்னொரு தடவை கேட்பதற்கான வாய்ப்பு நீங்கள் இருக்குமா என்று யோசித்ததும் உண்டு. அதற்கான காரணம், அந்த ஒலி எமக்கு சந்தத்துடன் ஒலிக்கப்படுவதால் அதை நாம் இசை என்று கூறுகின்றோம். இசைக்கு உதாரணமாக பாடல், குயில் கூவுதல், எமது இதய துடிப்பு என்பனவற்றை நாம் இசை என்று கூறுகின்றோம். பாடல், குயில் கூவுதல், இதய துடிப்பு என்பனவற்றை நாம் எமது காதுகளுக்கு இனிமையாக இருப்பதனால் அதை நாம் இசை என்று கூறுகின்றோம். நாம் இவ்வளவு நேரம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் இசையும் சத்தமும் என்ற பகுதியை நாம் ஆராய்ந்துவிட்டு வந்துள்ளோம். இசை என்றால் எமது காதுகளுக்கு இனிமையை கொடுக்கக்கூடியது இசை என்றும், எமது காதுகளுக்கு இறைச்சல் அல்லது சந்தத்திற்கு ஏற்ப ஒலிக்காதவை நாம் சத்தம் என்றும் கூறுகின்றோம். அதற்கான உதாரணங்களை பற்றியும் நாம் நோக்கினோம். அடுத்ததாக மாணவர்களே, இவ்வாறான இசைக்கருவிகளை நாம் வீடுகளில் நாம் செய்வதற்கான உபகரணங்களை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அதாவது வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை கொண்டு நாம் பல்வேறு வகையான இசைக்கருவிகளை நாம் செய்து கொள்ள முடியும். அதற்கான உதாரணமாக பழைய சோடா போத்தல் மூடிகள், அவற்றை கொண்டு நாம் அவற்றையும் சுத்தியல், இரும்பாணி, இரும்பு கம்பி என்பவற்றை நாம் கொண்டு நாம் ஒரு சல்லடி என்று சொல்லக்கூடிய ஒரு உபகரணத்தை நாம் அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று உடைந்த பலூன், சில்வர் கப் என்பனவற்றை கொண்டு ஒரு உபகரணத்தை நாம் அமைக்கலாம். அவ்வாறு நாம் உபகரணங்களை அமைத்து நாம் இசையை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதற்காக நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் 116, 117, 118 பக்கத்தில் உள்ள செயற்பாடுகளை செய்து பார்க்கவும். அதாவது 6.12, 6.13, 6.14 ஆகிய செயற்பாடுகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இசைக்கருவிகளை உருவாக்க முடியும். நீங்கள் வீடுகளில் ஓய்வாக உள்ள நேரங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்க முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இறுதியாக நான் தருவேன். அதில் நீங்கள் உங்களுடைய உபகரணங்களை அமைத்து படம் பிடித்து உங்களுடைய பாடசாலையின் பெயர், உங்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அனுப்பி வைக்க முடியும். ஆம் மாணவர்களே, நாம் இதுவரை தரம் 6 6வது அலகான ஒலியும் கேட்டலும் என்ற பாடப்பரப்பில் ஒலி எவ்வாறு தோன்றுகிறது, ஒலியை தோற்றுவிக்கும் கருவி, ஒலியின் வகைகள், இசையும் சத்தமும் என்பனவற்றை பற்றி நாம் இவ்வளவு நேரம் கலந்துரையாடினோம். அதில் ஒலி எவ்வாறு தோன்றுகின்றது என்று நாம் கூறும்போது பொருட்கள் அதிர்வதன் காரணமாக ஒலி தோன்றுகிறது என்று கூறலாம். ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகளாக புல்லாங்குழல், நாதஸ்வரம், தபேலா, உடுக்கு, கிட்டார், வீணை போன்றவற்றை குறிப்பிடலாம். ஒலியை தோற்றுவிக்கும் கருவிகளாக புல்லாங்குழல், நாதஸ்வரம், தபேலா, உடுக்கு, கிட்டார், வீணை என்பனவற்றை நாம் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஒலியின் வகையை பற்றி நோக்கும்போது நாம் படித்த விடயங்கள், ஒலி 2 வகையாக காணப்படுகிறது இயற்கையான ஒளி, செயற்கையான ஒளி. இயற்கையான ஒளியை பற்றி நாம் முன்னர் விரிவாக பார்த்தோம். செயற்கையான ஒளிகளை பற்றியும் நாம் விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்த விடயம் இசையும் சத்தம், இசையும் சத்தமும் என்ற விடயத்தை பற்றி நாம் நோக்கினோம். இசையும் சத்தமும் என்ற விடயத்தை பார்க்கும்போது இசை என்பது எமது காதுகளுக்கு இனிமையை கொடுக்கக்கூடியது. இசை என்றும் எமது காதுகளுக்கு இறைச்சல் அல்லது கேட்பதற்காக கேட்க முடியாதவற்றை நாம் சத்தம் என்றும் கூறுகின்றோம். காதுகளுக்கு இனிமையை கொடுக்கக்கூடியது இசை என்றும் காதுகளால் உணர முடியாத காதுகளுக்கு இனிமையற்றதை நாம் இறைச்சல் அல்லது சத்தம் என்றும் கூறுகின்றோம். அடுத்ததாக நாம் இசைக்கருவிகளை பற்றி நோக்கினோம். இசைக்கருவியை எவ்வாறு செய்வது பற்றி உங்களுடைய புத்தகத்தில் பாடப்புத்தகத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதனை பார்த்து நீங்கள் எனக்கு நீங்கள் அந்த பாடத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இனி நாம் இதிலிருந்து வரும் கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் பார்ப்போம். உங்களுடைய பயிற்சி கோப்பையில் வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, ஒளி முதல் என்றால் என்ன? முதலாவது, ஒளி முதல் என்றால் என்ன? அதற்கான விடை பாருங்க. அதிர்வதன் மூலம் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒளி முதல் எனப்படும். அதிர்வதன் மூலம் ஒளியை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒளி முதல் எனப்படும். இரண்டாவது கேள்வி, ஒளியின் வகைகளை உதாரணத்துடன் தருக. ஒளியின் வகைகளை உதாரணத்துடன் தருக. இரண்டாவது கேள்விக்கான விடை, ஒளியின் வகைகள் இயற்கை ஒளி, செயற்கை ஒளி. இயற்கை ஒளி, செயற்கை ஒளி. இயற்கை ஒளிகளுக்கு உதாரணமாக கடல் அலை, பறவைகளின் ஒளி, விலங்குகளின் ஒளி, காற்றினால் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, அடுத்து மரங்கள் அசைவதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளிகளை இயற்கையான ஒளிகளுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்து செயற்கையான ஒளிகளுக்கு உதாரணமாக தொழிற்சாலை இயந்திரங்களின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, வாகனங்களின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி, இசைக்கருவிகள் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒளி என்பனவற்றை செயற்கை ஒளிகளாக குறிப்பிடலாம். அடுத்து மூன்றாவது வினா, இசை என்றால் என்ன? உதாரணம் தருக. மூன்றாவது வினா, இசை என்றால் என்ன? உதாரணம் தருக. விடை, சந்தத்திற்கு ஏற்ப இசைக்கின்ற ஒளி இசை ஒளி ஆகும். சந்தத்திற்கு ஏற்ப இசைக்கின்ற ஒளி இசை ஒளி ஆகும். உதாரணம், பாடல் இசைத்தல், வயலின் மீட்டுதல் போன்றவை உதாரணங்களாகும். அடுத்த வினா, இறைச்சல் அல்லது சத்தம் என்றால் என்ன? உதாரணம் தருக. இறைச்சல் அல்லது சத்தம் என்றால் என்ன? உதாரணம் தருக. விடை, சந்தத்திற்கு ஏற்ப ஒலிக்காதவற்றை சத்தம் என்று கூறுவோம். சந்தத்திற்கு ஏற்ப ஒலிக்காதவற்றை சத்தம் என்று கூறுவோம். உதாரணமாக வாகனங்களின் சத்தம், சந்தையில் வியாபாரிகளின் சத்தம். வாகனங்களின் சத்தம், சந்தையில் வியாபாரிகளின் சத்தம். அவற்றை நாம் சத்தத்திற்கு உதாரணமாக கூறலாம். அடுத்த வினா, ஒளியை உணரக்கூடிய அங்கம் எது? ஒளியை உணரக்கூடிய அங்கம் எது? விடை, செவி அல்லது காது. அடுத்த வினா, இசைக்கருவிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அவை எவை? உதாரணம் தருக. இசைக்கருவிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அவை எவை? உதாரணம் தருக. விடை, இசைக்கருவிகளை மூன்று வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்றாவது, வழிநிரல் அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி. வழிநிரல் அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி. உதாரணம், புல்லாங்குழல், நாதஸ்வரம். இரண்டாவது மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி. மென்சவ்வு அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி உதாரணம் தபேலா, உடுக்கு. அடுத்ததாக நரம்புனார் அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி நரம்புனார் அதிர்வதன் மூலம் ஏற்படக்கூடிய இசைக்கருவி உதாரணம் வயலின், கிட்டார், வீணை. ஆம் மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் தரம் 6 விஞ்ஞான பாடத்தில் 6வது அலகான ஒலியும் கேட்டலும் என்ற பாடத்தை விபரித்து முடித்துள்ளோம். இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அடுத்தும் ஒரு வானொலி நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆசிரியர் ஆர். நித்யானந்தன். நன்றி, வணக்கம்.
கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.